காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு மிக உயர்ந்த மிக சிறப்பான தீனை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தீனை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் மதித்து வாழும் பொழுது, இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நடக்கும் பொழுது, அல்லாஹ் நிச்சயமாக நிம்மதி, சந்தோஷம், பாதுகாப்பு, உயர்வு அனைத்தையும் தர காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, சென்ற மாதம் ஜும்மா குத்பாவில் நான் முக்கியமான மூணு விஷயங்களை குறிப்பிட்டேன். ஒன்று, நபிமார்கள் குறிப்பாக ரசூல்மார்கள் அல்லாஹ்வுடைய பலத்த சோதனைக்கு ஆளாகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் விதவிதமாக அவர்களை சோதித்தார். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம். அவர்கள் முகம் கொடுத்த சோதனைகள் எதிராக அநியாயக்கார அரசர்கள் அவர்களுக்கு எப்படி அநியாயங்கள் செய்தார்கள், அந்த கால சூழலில் அவர்கள் அவைகளை எப்படி முகம் கொடுத்து அல்லாஹ் அவர்களை வெற்றி பெற செய்தார். இதே போன்றுதான் மூமின்களும் சோதிக்கப்படுவார்கள் என்ற குர்ஆனுடைய திருவசனங்களை நான் முன்வைத்தேன். இரண்டாவதாக, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதர்களை நாம் சரிவர நிறைவேற்றாத பட்சத்தில் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது, இலங்கை நாட்டில் வாழக்கூடிய நாம் சுமார் 1600 வருடங்களாக முஸ்லிம்களுடைய ஒரு பரம்பரை பெற்றிருக்கிறோம். 2000 வருடங்கள் அரபிகளுடைய வருகை இந்த நாட்டுக்கு இருந்திருக்கு. இஸ்லாம் வருவதற்கு முன்பு அரபிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அப்ப 1000க்கும் மேற்பட்ட வருடத்துடைய ஒரு வரலாறை பெற்ற சமூகமாகிய நாம் எங்களுடைய பொறுப்புகளை நாம் சரிவர நிறைவேற்றியிருக்கிறோமா என்பதை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நான் குறிப்பிட்டது சூரத்துல் அஸ்ர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள், இவைகளை நான் மிக சுருக்கமாக முன்வைத்தேன். கண்ணியமானவர்களே, தௌபா என்பது எப்படி பெரும் பாவங்களுக்கு இருக்கிறதோ அதே போன்று எமக்கு தரப்பட்ட அமானிதத்தை நாம் முன்வைக்க தவறும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு வருவது உறுதியானது. அதனால் நாம் எல்லோரும் இந்த அடிப்படைகளை கருத்துக்கெடுத்து, நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார், நாமும் சோதிக்கப்படுவோம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன, நபிமார்கள் எப்படி உறுதியாக இருந்து வெற்றி பெற்றார்கள், அதிலும் இறுதி தூதர் ஹதரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும். கண்ணியமானவர்களே, மக்காவில் நபித்துவம் அறிமுகப்படுத்தும் பொழுது நபி அவர்களுக்கு 40 வயது. ரசல்லா செல்லம் 13 வருட காலமாக மக்காவுடைய சூழலில் 53 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலம் என்பது அது இன்று நேற்றும் உருவானதல்ல. ஹஜ் என்பது நபிமார்களுடைய ஹஜ், சாலிஹான மக்களுடைய ஹஜ், ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய ஹஜ், இறுதி தூதர் சையதுல் கௌனின் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த ஹஜ். ஹஜ்ஜுடைய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஐயாமுல் ஜாஹிலிய என்ற ஜாஹிலியத்துடைய காலத்தில் மினாவுடைய மைதானத்தில், அரபாவுடைய மைதானத்தில் நபி அவர்கள் அந்த ஜாஹிலியத்துடைய மக்களை சந்திப்பார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டிய உலகமே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஜுல்காதாவுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இன்ஷா அல்லாஹு தஆலா நாம் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை பார்க்க இருக்கிறோம். அப்ப அஷ்ஹுருல் ஹஜ் பெருநாள் முடிஞ்சு ரமலானுடைய நோன்பை முடிச்சுட்டு பெருநாள் ஆரம்பிச்ச ஷவ்வாலில் இருந்து அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலுமாத் ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பமாகிவிட்டன. ஷவ்வால் முதல் மாதம் முடிஞ்சிருச்சு. ஜுல்காதா ஹஜ்ஜுடைய 2வது மாதம் ஆரம்பமாக இருக்குது. 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாம் வரை பார்க்கும் பொழுது அதுல உறுதியாகும் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாள் எப்பன்னு சொல்லி. ஆனால் ஹஜ்ஜுக்காக லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்து வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற தல்வியாவோட உலகமெல்லாம் இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட முடியும், புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விசா அனுமதிக்கிறது மாத்திரம்தான், அது ஷவ்வாலிலேயே ஹஜ்ஜுக்கு ஏறாம் கட்ட முடியும், இப்பையும் கட்ட முடியும், ஜுல்ஹிஜ்ஜாலையும் அணிந்து கொண்டு போக முடியும். தமக்கும் உம்ரா செஞ்சிட்டு ஹஜ்ஜு செய்வார்கள். கிரான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே நியத்தில் ஒரே ஹராமில் நிறைவேற்றுவார்கள். இஃப்ராத் ஹஜ்ஜை முடிச்சிட்டு உம்ராவை செய்வார்கள். இந்த 3 வகையான ஹராமும் அனுமதிக்கப்பட்டிருக்குது, சுன்னத்தாக இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஃப்ராத் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கிரான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தமத்து சிறந்தது என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜாஹிலியத்துடைய காலத்திலும் மக்கள் ஹஜ்ஜுக்கு கொண்டு சேருவார்கள். அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி அவர்கள் மக்களுக்கு போதனை செய்யும் பொழுது கூலுல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹுன்னு சொல்லும் பொழுது நபி அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள். நபி அவர்களை மிக மோசமான முறையில் அந்த ஜாஹிலியத்தில் ஒரு சிலர் நடத்தினார்கள். ஆமீர் இப்னு ஸஅஸா என்ற 100 வயதுடையவருடைய ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது. நபி அவர்களை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி நபி அவர்கள் தான் சவாலாக இருந்த அந்த வாகனத்திற்கு கீழே விழுந்து நபி அவர்கள் அங்கு பலராலும் தாக்கப்பட்டு அவர்கள் துடியாக துடிச்சுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெருமணி குரல் கொடுத்து ஒரு நபியை படி சித்திரவதை செய்யப்படுகிறார்களே, யாரும் உதவி செய்ய மாட்டீர்களா என்ற அழைப்பு கொடுத்த நேரத்தில் 3 பேர் வந்து நபிக்கு உதவி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினான். கண்ணியமானவர்களே, நபிமார்கள் நிந்திக்கப்பட்டது, நபிமார்களுடைய கௌம் மக்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டது என்பது ஒரு புதிய வரலாறு அல்ல. இதே குர்ஆன் நமக்கு திரும்ப திரும்ப முன்வைக்கக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 53 வயது வரைக்கும் 40 இருந்து அந்த 13 வருட காலமாக மக்கால பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுதான் ஹிஜ்ரத் செய்தாங்க. அந்த மினாவுடைய மைதானத்தில் 11வது வருடம், 12வது வருடம், 13வது வருடம் நபித்துவம் கிடைத்து 3 வருடங்கள், 10-11 வருடத்தில் 6 பேர் மதீனாவிலிருந்து வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, 12வது வருடத்தில் 12 பேர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, 13வது வருடத்தில் 72 பேர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், இதுக்கு மேல நீங்க மக்கால இருக்க முடியாது, நீங்க வாங்க நாங்க போகலாம். ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹு தஆலா மக்காவுடைய வாழ்க்கையிலிருந்து மதீனாக்கு போனதுக்கு பிறகும் பத்ர், உஹத், கந்தக் என்று தபூக் வரைக்கும் பல நிலைமைகளை நபி அவர்கள் சந்தித்தார்கள். 70 சஹாபாக்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். கனிமர் சகோதரர்களை பெரியார்களே, இந்த காலகட்டங்களில் தான் இஸ்லாம் என்ற தீனை நபி அவர்கள் உலகத்துக்கு முன்வைக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை இங்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிஹாத் அது மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு 10 வருஷ காலம், பதிலிருந்து ஆரம்பித்து தபூக் வரைக்கும். இந்த 10 வருட காலத்தில் முஸ்லிம்கள் அந்நியர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை ஆகக்கூடியது 1300 மட்டும்தான். உலக மாயுத்தம், அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் எண்ணிக்கைகளை பார்த்தீங்கன்னா கோடான கோடி. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் ஒரு உயிரை பாதுகாப்பது எப்படி என்ற அந்த மனப்பதிவை ஏற்படுத்தியிருந்தான். இதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு உயிர் பறிப்போவதை கொண்டு நபி அவர்கள் சந்தோஷப்படவில்லை, கவலைப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஜிஹாத் என்பது அது போதனை செய்வதும், ஜிஹாத் என்பது அது உள்ள தூய்மைப்படுத்துவதும், ஜிஹாத் என்பது நாவால் சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய உண்மையை பேசுவதும், கையால தடுப்பதும், அநியாயங்கள் நடக்கும் பொழுது அதை தட்டி நிறுத்துவதும் ஜிஹாதுடைய கருத்துக்கள்ல இதுவும் கருத்தாக இருக்கிறது. எப்படி ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அந்த தீனை அறிமுகப்படுத்துவதற்கு, அந்த அநியாயத்திலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்யக்கூடியது ஜிஹாத் என்பதை மிக விரிவாக உலமாக்கள் விவரிச்சிருக்கிறார்கள். அதனால ஒரு விஷயத்தை நாம் விலகிக் கொள்வது மிக அவசியமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 23 வருட நபித்துவத்துடைய காலத்தில் நடந்த ஜிஹாதுகள் மக்காவுடன் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அதுல முஸ்லிம்கள் அந்நியர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதானத்துடைய எண்ணிக்கை 1300 மட்டும்தான். 6 கோடி மக்கள் உலகமாக யுத்தங்கள்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த உண்மை இஸ்லாம் என்றால் இதைத்தான் போதிக்கிறது என்ற இந்த யதார்த்தம் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கன்னியமாரத்திலே இந்த உண்மைகளை அந்நியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் ஒரு உயிரை அநியாயமாக பறிக்கொள்வதை அனுமதித்தது கிடையாது என்பது உறுதியானது. அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய அந்த 3 வருஷ இறுதி நபித்துவத்தின் அந்த 13 வருஷம் பூர்த்தியாகும் பொழுது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு 10 வருஷ காலம் மதீனாவுடைய சூழல் நடந்து வாழ்ந்தார்கள். அங்கு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் முஷ்ரிகீன்கள், முனாஃபிகீன்களோடு சேர்ந்துதான் மதீனத்துடைய வாழ்க்கை அமைந்திருந்துச்சு. நாளை நீங்க எப்படி இலங்கையில வாழ்றவோ அது போலதான் மதீனத்துல பூமியில மக்கள் வாழ்ந்தார்கள். சிறுபான்மையினர்களாக முஸ்லிம்கள் வாழ, அந்த பெரும்பான்மை சமூகமாக இருந்த யூத கிறிஸ்தவர்கள் முஷ்ரிகீன்கள் பலவிதமான நெருக்கடிகளை ஏற்படுத்தும் பொழுது இறுதியாக வசைப்பத்து மதீனா, மதீனாவுடைய ஒப்பந்தம் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான பல சமூகங்கள் சேர்ந்து வாழும் பொழுது எப்படி முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அங்கு உருவாக்கப்பட்டது. அதிலேயும் அவர்கள் அதை மதிச்சு நடக்காத காரணத்தினால்தான் அந்த நடவடிக்கை கைவிட வேண்டிய நிலைமை உண்டானது. கனிவார சகோதரர்களை பெரியார்களே, சமூகங்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மார்க்கத்தை எப்படி மற்றவர்களுக்கு முன்வைப்பது என்பதை நவியவர்கள் நமக்கு கற்றுத்
தந்திருக்கிறார்.
ஆயிஷா ரபி அல்லா அல்ஹா அவர்களிடத்தில் அவருடைய மூத்த சகோதரி அஸ்மா ரபி அல்லா அல்ஹா, அவருடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர், அவர்களுடைய அந்த மகள் கதீஜா, அவர்களுடைய மகன் உருவம் உருவத்து இப்னு சுபைர் சாட்சி ஆயிஷா ரபி அல்லா அல்ஹா அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சாட்சி, நீங்க எதுல பார்த்தாலும் சரியான திறம், சரியான ஆற்றல், சரியான பக்குவம், சரியான அறிவு, குரான் ஹதீஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தந்திருக்கிறான். ஆனா சில சில சந்தர்ப்பத்தில் மருத்துவ விஷயங்கள், மருந்துகளை கூட நீங்க சொல்றீங்க, அதை எப்படி கேட்டாங்க. சொன்னார்கள், யூதர்கள் சில வேளை எங்களை வீட்டுக்கு வருவாங்க. யார வீட்டுக்கு? மதியனான நவியவர்களுடைய அந்த சிறிய வீட்டுக்கு வருவாங்க. அவர்கள் மருத்துவ விஷயங்களை பேசுவாங்க. அதை கேட்டு கேட்டு பாடமாக்கிதான் எனக்கு எதுவும் தெரியும். புகாரி ஷெரீஃபுடைய ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது, பெண்கள் அவர்களுடைய மாதவிடா இரத்தத்தை மாதவிடா இரத்தத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பினால் அவர்கள் அதை பரிசோதித்து சொல்லுவார்கள், இது நிச்சயமாக இது ரத்தம், இது மாதவிடாயா அல்லது சுவையினத்தின் காரணத்தினால் வருகிறதா. இப்படி ஒரு ஆளுமை திறமை நவியவர்களோட 9 வருஷம் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு நசீபாக இருந்தார். நான் இங்க சொல்ல வருவது ஒரு முக்கியமான விஷயம். அந்த சின்ன வீட்டில் கூட யூதர்கள் நபியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள், அங்கு உரையாடுகிறார்கள், பல விஷயங்களை பேசுகிறார்கள். அதை அந்த சின்ன இடத்துல 10 பேர் உட்கார்ந்தா அதுக்கு மேல அங்க சகல் சாப்பாடு செய்ய முடியாது. அல்லாஹ் சேன பதி அல்லாண்டு அந்த வலிவால எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். தொழுகையில் ஆயிஷா ரலி அல்லாஹ்வுன்ஹா சில நேர கால நபியுடைய தொழுகைக்கு முன்னுக்கு நீட்டுவாங்க. இருட்டின் காரணத்தினால் அந்த தொழுகையுடைய நபி சஜிதாக்கு போகும் பொழுது காலை பிடிப்பாங்க, அவர்கள் அப்படி மடக்கிக் கொள்வாங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வாழ்ந்த ஒரு யூதனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். போய் நீ கலிமா சொல்லப்பா, உனக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் என்று சொல்கிறார். அந்த பையன் தன் தந்தையை பார்த்து தந்தையும் கட்டளை பிறப்பிக்க கலிமா சொல்லி ஒரு முஸ்லீமாக வர்ணிக்கிறார். இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் ஹதீசுடைய கிரந்தங்களில் பதிவாகின்றன. இவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெரும்பான்மை சமூகத்தோடு வாழக்கூடிய நாங்கள் இதையும் மனசுக்கு எடுத்து எங்களுடைய தீனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான சோதனை, இந்த சோதனைக்கு நான் தான் காரணம் என்ற ஒரு மனப்பதிவு எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருஷமாக எப்படி சோதனையை முகம் கொடுத்து தான் 40 வருடம் வாழ்ந்த பூமியில 13 வருஷமாக அவர்களுக்கு வாழ்வதே சிரமமாகி அவர்கள் அதை விட்டு ஹிஜ்ரத் செய்து மக்காலிருந்து மதீனாவுக்கு சென்று அங்கே யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் முஷ்ரிக்கீன்களாலும் முனாஃபிக்குகளாலும் நபியவர்கள் மிக துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அதை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தி அல்லாஹ்வோட மிக நெருக்கமானவர்களாக மாறி இந்த உம்மத்துக்கு மக்காவுடைய வெற்றியையும் ஹஜ்ஜத்துல் வதாயும் பெற்று தந்துவிட்டு இந்த உலகை வெற்றி பெறினார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நான் சென்ற ஜும்மாவில் சொன்னதுடைய ஒரு பகுதியை தான் இங்கு திரும்ப நான் மீட்டுகிறேன். சோதனைகள் வரும், நபிமார்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், சூரத்துல் அஸ்ரில் சொல்லப்பட்ட அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். சூரத்துல் நகல் அதை ஒரு மனிதன் அடித்தால் அடிப்பதற்குரிய சட்டம், ஒரு மனிதன் தண்டித்தால் தண்டிப்பதற்குரிய சட்டம், அந்த நேரத்திலேயும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பலியெடுக்கும் உணர்வு இல்லாமல் செயல்படுவது ஆக முக்கியமாக இருக்கும். ஒரு நாட்டுடைய பிரஜையாக வாழும் பொழுது நாம் பாதுகாப்புக்குரிய வழிகளை செய்ய வேண்டும். அது சமூகத்துடைய நாட்டுடைய பொறுப்பு. இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய பிரசிடென்ட், இந்த நாட்டுடைய டிஃபென்ஸ், இவர்கள் மீது ஒரு கடமை இருக்குது. எந்த பாகுபாடும் இல்லாமல், மதம் மார்க்கும் சரியத் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சமத்துவமான பாதுகாப்பை கொடுப்பது. சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம் கன்னிமாதத்திலே. இதே போல ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நாட்டுடைய ஒரு சட்டம் இருக்கு. அதை நாம் மதிச்சு நடப்போம். இந்த நாட்டு சட்டத்தில் அதிகமான எங்களை மார்க்கத்தை பற்றி பின்பற்றுறதுல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு காலமாக அதை அனுபவிச்சு வருகிறோம். இந்த சமீப 6-7 வருஷமாக தான் ஒரு சோதனை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ரெண்டு சைடும் கவனிக்கப்படணும். ஒட்டகத்தை கட்டையும் வேணும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கவும் வேண்டும், தைரியமாக இருக்கவும் வேண்டும், பொறுமையோடு நடந்து கொள்ளவும் வேண்டும். மிக நிதானத்தோட நடக்கணும், மிக புத்தி கூர்மையாகவும் செயல்பட வேண்டும். இது எல்லோருடைய ஒரு கூட்டு முயற்சி. அதுல எல்லாரும் பங்காளிகளாகணுமே தவிர பால் ஊத்துற கதை ஆக மாறக்கூடாது. அதுல கடைசியில தண்ணி தான் வரும், பால் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தன்னுடைய பொறுப்பாக எடுத்து மிக தூர் நோக்கோடு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆலோசனை செய்து தன்னிச்சையாக செயல்படாமல் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒற்றுமையுடைய கயிறை கட்டுப்பிடித்துக் கொண்டு மற்றவர்களுடைய குறையையும் விமர்சிக்கிறதிலையும் ஈடுபடாமல் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்று செய்ய காட்டி மற்றவர்களை இழிவுபடுத்தி குறை பேசி அவதூறு பேசி மற்றவர்களை வீண் வம்பு கெழுத்து செயல்படாம துவாவோட இருந்து கொள்வது ஆக சிறந்ததாக இருக்கும். கனிமானத்திலே ஒரு நாட்டில் ஒரு கட்டுப்பாடு வருவதற்கு அது எமக்கு ஒற்றுமையாக இருப்பது மிக அவசியமாக இருக்கும். 21 ஏப்ரல் 2019 என்பது இலங்கையுடைய முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஒரு மிக பயங்கரமான சோக நாள். கனிமானத்திலே இஸ்லாமும் முஸ்லிம்களும் இதை போதிக்கவில்லை. இது ஒரு தீய சக்தி, இஸ்லாமோபோபியா என்ற இஸ்லாமத்தை தவறாக சித்தரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அது முஸ்லிம்களை இப்படியான இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்களை இப்படியான நிலைமைக்கு தள்ளியிருக்கிறது. எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பிருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு எங்களுடைய முஸ்லிம்களை பாதுகாக்க, வாலிபர்களை பாதுகாக்க, எதிர்காலத்தில் நாங்கள் கண்ணியமாக வாழ இதுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு நாம் இருக்கிறது கொண்டுதான் அல்லாஹ் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக கண்ணியமானவர்களை நான் என்று சொல்ல வந்தது, இன்னொரு முக்கியமான விஷயம், ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகிறது. மக்கள் ஹஜ்ஜுக்காக போகிறார்கள். இந்த அவ்வள வைத்தின் முதலில் முபாரகம் முதலில் நிறைவேற்றியாவுடன் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், போக ஆரம்பித்து விட்டார்கள், வெளியாக போகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த வருட ஹஜ்ஜை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரபாவுடைய சிலத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் வெற்றியை கொடுத்தது போன்று உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்கு ஹஜ் முடித்தவர்கள் அந்த ஹஜ்ஜை ஞாபகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய கடமைகளை திரும்ப மனப்பதிவு செய்து கொள்வதோடு ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் உயசுல் கருணையை போன்று யாரா எனக்கு அந்த பாக்கியத்தை தான் துடிப்போடு நபி அவர்களை பார்க்கவில்லையான பார்க்க வேண்டும் என்ற அந்த அந்த ஆவலோடு எல்லோரும் ஹஜ்ஜுக்காக துவா செய்வதோடு ஹஜ்ஜ போகக்கூடியவர்கள் இந்த நாட்டுடைய தூதர்களாக போகிறார்கள். அவர்கள் இந்த தூதர்களாக போகக்கூடியவர்கள் யாரா இந்த நாட்டுடைய மக்களுக்கு நீ கயிறையும் வரக்கத்தையும் இதாயத்தையும் பாதுகாப்பையும் அம்னையும் நீ தர வேண்டும். யாரா உலகத்துக்கு அதை தர வேண்டும். இந்த வருடம் அரபா உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்ற அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமாக்குகிறேன். நான் சொன்ன மூணு விஷயம் திரும்ப நான் சொல்கிறேன், அதை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். முதலாவது சோதனை இருக்கும், விதவிதமாக இருக்கும். அல்லாத வீணோட வாழக்கூடிய நேரத்தில் சோதனை என்பது கடலை போல, கடல தண்ணீரை ஒவ்வொரு ஒரு ட்ரப் ட்ரப்பாக பிரிச்சிங்கன்னா எப்படி சோதனை இருக்குமோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் தீர்வுகளை வைத்திருக்கிறான். இன்னமால் நிச்சயமாக ஒரு ஒரு சிரமத்துக்கு பிறகு அல்லாஹ் தாலா லேச நிச்சயமாக கொண்டுவருவான், பல வகையாக கொண்டு வருவான். அதனால ஒரு நாள் நம்பிக்கை எழுந்து விடக்கூடாது. செய்ய வேண்டிய காரியங்களை சென்று கொண்டிருக்கணும். ஹியூமன் ரைட்ஸுக்கு போகணுமா போகணும், போலீஸுக்கு போகணுமா போகணும், எந்தெந்த கட்டத்தில் எதை செய்யணுமோ, அரசியல்வாதிகளை சந்திக்கணுமா சந்திக்கணும், எங்கட மார்க்கத்தில் உள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்யணுமா நிவர்த்தி செய்யணும். உதாரணம் 33 குரானுடைய திருவசனங்கள்ல அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது. இந்த ஒரு சிறிய புத்தகம், இது ஒரு சின்ன தொகை தான் வரும். இந்த 33 ஆயத்துகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாங்களும் படிக்கணும், அவர்களுக்கும் விளங்கி வைக்கணும். இது எங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. மேலாண் சொல்வார்கள் இந்த நேரத்தில் அது போலீஸாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், அது ஒரு பிக்குவாக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம். எங்களை பத்தி ஜிஹாதை பத்தி உங்களுக்கு கருத்து, இதை பத்தி படிங்க என்று சொல்லலாம். இந்த நிலைப்பாடு நாம் எடுத்தாகணும். இதுதான் சூரத்துல் அசர் எங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறது. அதை நாங்கள் நீங்க எல்லோரும் ஈமானோட நல்லவர்களில் ஈடுபடுறதோட உண்மையை போதிக்கிறது, பொறுமையை போதிக்கிறது, அது எங்களுடைய கடமைகள் உண்டு. நாங்கள் அதில் அலட்சியமாக இருக்க முடியாது. அதனால் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் ஒரு நூல் ஒரு நாள் கொடுப்போக்காக இருக்க முடியாது. இன்று நான் எடுத்துக்கொண்டது சென்ற மாதத்துடைய புத்தபாவோட நபியவர்களுடைய 53 வருஷத்துடைய மக்கா வாழ்க்கை. அதில் நபியவர்கள் அந்த ஜாகிரியத்துடைய ஹஜ், நபிக்கு கடமையானது ஹஜ்ஜை ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள். அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால 6, 8, 9 எந்த ஹிஜ்ரில நபியவர்களிடம் கடமையாகிச்சு அது உலமாக்கள் மத்தியில கருத்து வேற்றினர். ஆனால் நபியவர்கள் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதால போவதற்கு முன்பு உலகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த தூதை நபியவர்கள் எப்படி கொண்டு போயிட்டு சேர்ந்தார்கள். உதவியான உடன்படிக்கைக்கு பிறகு எகிப்துக்கும் யமனுக்கும் அந்த ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கு இந்த தூதை நபியவர்கள் அனுப்பி வைத்தார்கள். விரோதிகள் விரோதிகளுக்கு இந்த தூது முன்வைக்கப்பட்டது. அதனால மக்கால நபியவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு பிறகு மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனால சிரமப்பட்டு அந்த சிரமத்திலிருந்து நபியவர்கள் வெளியேறி வந்து சுபான் அல்லாஹ் இந்த தீனை எமக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு 20 லட்சம் பேர்களுக்கு மேலாக வாழ்கிறோம். இந்த நாட்டில் பல நல்ல கைதுகளோடு வாழ்கிறோம். நபியவர்களுக்கு அந்த காபத்துல்லா முன்னுக்கு ஒரு சஜ்த செய்வது கஷ்டமாகுது. 13 வருஷம் காலமாக அதனாலதான் உச்சத்துக்கு போனவர் ஒட்ட குடல்களையும் கயிறை போட்டு களத்தை ரசிக்கிறார்கள். அதனால விட்டுட்டு போனாங்க. அந்த நிம்மதியாக தொழுகிறதை பாதிஷியில கஷ்டமாகுது. அதனால அல்லாஹ் ஹிஜ்ரத் அவர்களுக்கு கடமையாக்குனா. கன்னிமார்களே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்ல, சோதனை இருக்குது. இந்த சோதனைக்கு காரணம் நாங்கள் தான் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும், நாங்கள் தௌபா செய்யணும். இரண்டாவது, அல்லாஹ் சோதிக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள சொல்கிறானோ, நபியவர்கள் எப்படி காட்டினார்களோ அந்த மனப்பதிவோடு தான் நடந்து கொள்ளணும். மூன்றாவது, அந்த கடமையை சூரத்துல் அசர், சூரத்துல் நகல், 16வது சூரத்துல கடைசி 3 ஆயத்துகள், அந்த ஆயத்தின் படி நான் அமல் செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியம் விட்டு சொல்லலாம், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்து தீர்மானம். ஆனால் இதில் அலட்சியம் காட்டினால் சோதனை நீடிக்கும், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனால் கண்ணியமானதிலே இந்த கால சூழல்ல குர்ஆன் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வருகிறது. நாட்டில் ஒவ்வொன்றையும் குறிவைக்கிறார்கள். ஹலாலுக்கு குறிவை ஹலால் அல்ல, ஹலால் சர்டிபிகேட் நாங்கள் கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நாங்க ஏன் பண்டியுடைய கொழுப்ப, பண்டியுடைய முடிய, பண்டியுடைய ரத்தத்தை, பண்டியுடைய மாமிசத்தை, பண்டியுடைய அனைத்தையுமே நீங்க ஒரு எங்களை சாப்பாட்டில் கலக்கும் பொழுது அதிலிருந்து நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்வது கட்டாயமாக இருக்கும். மனித முடிய கூட பவுடராக மாற்றி அதையும் பிரெட்ல போடுறீங்க. அப்ப இத விழிப்பாக இருக்கிறது எங்களுக்கு கடமை. ஒரு காலத்தில் கையால் அறுத்தோம், இப்ப அது ஃபார்ம்ஸாக மாறி, அது பெரிய பெரிய கம்பெனிகளாக மாறி 90% அந்நியர்கள கையில் இருக்கும் பொழுது அதை கண்காணிப்பது, அதுக்கு சர்டிபிகேட் வழங்குவது எங்கட காலத்தின் தேவையாக மாறிவிட்டது. உங்களுக்கு யாருக்கு நாங்கள் அதை செய்ய சொல்லுங்க. நீங்க தவறான கருத்தை கொடுத்து கொடுத்து மக்களுடைய உள்ளத்துல ஒரு தவறை கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு மதரசா, புர்கா, நிகாப், ஹிஜாப் ஒவ்வொன்றும் இஸ்லாம் உங்களுக்கு விரோதமாகும். நீ எங்களை பிரிச்சு காட்டுறதுக்கு அது 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 வெவ்வேறு கருத்துக்களை நீங்க கொடுத்து எங்களுக்கு மத்திய பிரிவினையும் உண்டாக்குறீங்க. இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் பாதுகாக்கப்படணும். 1000 வருடம் எமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கயிர்களை நாங்கள் இந்த பூமியில பாதுகாக்கணும். அதுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், சகவாழ்வை கட்டி இருக்கணும். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஒற்றுமை என்பது மேலான சகோதரர்களே, உள்ளத்தால ஒருவர் மற்றவரை மதிக்கிறது, மற்றவர்கள் குறை பேசுறது இல்லை, இழிவுபடுத்துறது இல்லை, அவதூறு பேசுறது இல்லை, இச்சு கட்டுறது இல்லை, தூய வார்த்தைகள் பேசுறது இல்லை. அதோட ஆக முக்கியமானதுதான் எங்களை முன்னோர்களை மதிக்கிறது. இந்த நாட்டுக்கு வந்த நல்லடியார்கள், சாலையான மக்கள் என்றுமே இதை நான் ஞாபகப்படுத்தி வந்திருக்கிறேன். மேலான சகோதரர்களே, இது அடிப்படையாக ஒரு மனிதன் வரலாறு மறந்தால் அவனுடைய தீனை மறப்பான். அவனுடைய வரலாறு என்ன? எங்களை முன்னோர்கள் எப்படி வந்து இந்த இடத்துல தஸ்கியா, தாவா, தலீம், சூஃபியாக்கள், நல்லடியார்கள், சாலையான மக்கள் இந்த பூமிக்கு வந்து நல்லதை பரப்பினார்கள், நல்ல விஷயங்களை செய்தார்கள் என்று மக்கள் மத்தியில் மற்றவர்களை மதிக்கும் தன்மை இல்லாமல் போனதோ, என்று சகிப்பு தன்மை இல்லாமல் போனதோ, எடுத்த எடுப்புக்கெல்லாம் மக்களை காவிர்களாக வலிக்கேற்றில் ஆக்குவதுதான் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சூழ்நிலை. அதனால இந்த காரியங்களில் ஈடுபடாமல் ஒரு ஒற்றுமையான சமூகமாக மாறி விட்டுக் கொடுப்போம். தாராள தன்மையோடு அகலாக்கோடு ஒருவருக்கு ஒருவர் துவா செய்வது, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துவாமுள் சமூகமாக மாற வேண்டும். இந்த நேரத்தில் நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, ஐஷா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஐஷா ரதி அல்லாஹ் டாய்லெட்டுக்கு போனாங்க, மலசலத்துக்காக போனாங்க. அவரோட சேர்ந்து போனது உம்மு மிஸ்தா என்ற அந்த தாய். அவங்க பேசி கல் பட்டு காலில் மகனை சபித்தார்கள். தாய் மகனை சபிக்கிறார், திட்டுறார். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தாய் மகனை திட்டுறார், தைசல் மிஸ்தா, என்ற மகன் மிஸ்தாக்கு நாசம் அழிவேற்படுத்த சொன்னார். அவன் திடுக்கிட்டான். ஆயிஷா என்ன கேட்டான், ஏம்மா உங்க மகனை திட்டுறா, உங்களுக்கு தெரியாதா அவன் சஹாபிதான், எங்களோட சேர்ந்துதான் இருக்கிறார், மூமின் தான், முஸ்லிம் தான். ஆனா உங்க அவதூறு விஷயத்துல முனாஃபிகீன்கள் இட்டு கட்டினார்கள் அல்லவா, அதுல அவனும் சேர்ந்து விட்டான். நயவஞ்சர்கள் போடக்கூடிய வலையில, சூழ்ச்சிக்காரர்கள் போடக்கூடிய வலையில, சில அந்நியர்கள் செய்யக்கூடிய சதியில சில நல்லவர்களும் சிக்கிக் கொள்வது உண்டு. மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒன்றாவது. இதுல உள்ள படிப்புல அன்றைக்குதான் தெரியும் ஆயிஷா நாயகி மதீனால எல்லாரும் நபி ஆயிஷா பத்தி சில நைபந்தர்கள் இட்டு கட்டிய கதையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது வாஷ்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு மலசலத்துக்கு போன ஆயிஷா ரவி எல்லாம் திரும்பி ரூமுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அழுதார்கள், அழுதார்கள். தாயை கூப்பிட்டாங்க, தந்தையை கூப்பிட்டாங்க, யாருமே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. முழுமாவும் தாய் நீங்க சொல்லுங்களே, நீங்க சொல்லுங்களே, யாருமே பேசுறாங்க இல்லை. நபி அவர்கள் வீட்டுக்கு பல நாட்களாக வரையில் இன்னும் அவர்களுக்கு கவலை. நபி அவர்கள் வந்த ஆயிஷா சொல்லுமா என்ன நடந்தது, அங்குதான் அவர்களுக்கு ரோஷமும் கோபமும் ஆத்திரமும் அந்த கண்ணீர் நின்று விட்டது. அல்லாஹு முஸ்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்த சகோதரர்கள் கிணத்தில் போட்ட நேரத்தில் யாழ்லா நீ ஒருவன் தான் உதவி செய்வார் என்று அவர்கள் உதவியை உன்னை நாடிய பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போட்டப்பட்ட பொழுது அல்லாவை நாடியது போன்று நானும் உன்னை தான் நாடுகிறேன் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் உதவி அவர்களுக்கு சூரத்து 100 என்ற சூரத்தில் 13 ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கிவிட்டான். கன்னிமார்களே, எங்களுக்கு இன்னொரு சூரத் இறங்க தேவையில்லை, எங்களுக்கு 114 சூராக்கள் போதும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன சூரத்துல் அஸ்ர் அந்த சூராவை எடுத்து அமல் செய்தாலே எங்களை ஈடுபடுத்துக்கு அது போதுமாக இருக்கும். அதனால நாங்கள் நீங்க என்ன செய்யணும்னா, எங்களுக்கு எல்லா நெருக்கடியும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்தினால் அல்லாஹ் நேரடியாக உதவிக்கு வருவான். எப்படி நபி அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புடி மண் எடுத்து நபி அவர்கள் எரிந்தார்களோ, அல்லாஹ் அந்த நூறு கண்களுக்கும் எத்தி வைத்தாரோ, அல்லாஹ் அந்த கண்களை அவர்களுக்கு காண முடியாத நிலைமை ஆக்கினானோ, அது போன்றுதான் இன்று இலங்கை முஸ்லிம்கள் முன்னோக்கக்கூடிய இந்த சோதனைக்கும் அல்லாஹ் உதவி அப்படிதான் வரும். ஆனால் நான் நீங்களும் அந்த ஒரு குடி மண்ணாலும் பொழுது எந்த காரியத்தை நபி அவர்கள் 13 வருஷமாக செய்தார்களோ அந்த 13 வருஷம் செஞ்சுட்டு அல்லாஹ் கட்டளைப்படி வெளியேறும் பொழுது அல்லாஹ் நேரடியாக உதவிக்கு வந்தான். நீங்கள் எறியவில்லை, நாம் எறிவோம். கவலை வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அதே வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு நாங்கள் தைரியம் இழக்காமல் உறுதியாக செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒற்றுமையான ஒரு சமூகமாக மாற வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் தெரிவிச்சுவானாக. எல்லாம் மறைமுகமான உதவியை செய்வாயாக, உடல் பொருள் வரக்கு செய்வாயாக, எல்லாம் எங்களை வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயா, எல்லாம் இந்த நாட்டில் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாயா, முஸ்லிம்களுடைய கவலை துன்பங்களை போட்டுவிடுவாயா, எல்லா வகையான பாதுகாப்பை தருவாயா, மறைமுகமாக உதவி செய்வாயா, எல்லாம் எங்களை முன்னோர்கள் நல்லடியார்கள் சாலிகான மக்கள் ஆயிரக்கணக்கில் இந்த பூமியில் அடங்கியிருக்கிறார்கள். எல்லாம் எல்லாம் அவர்கள் செய்த தியாகத்துடைய பிரதிபலனாக இன்று நாம் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு மத்தியில் ஈமானிய உணர்வை தருவாயா, ஆகரத்துடைய சிந்தனை தருவாயா, நபியுடைய உண்மையான அன்பை தருவாயா, நல்லடியார்கள் மீது உள்ள பாசத்தை அன்பையும் அதிகரிக்க செய்வாயாக. எல்லாம் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலைந்து ஒன்றுபட்ட சமூகமாக வாழ செய்வாயாக.
வாழ்ந்தவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.